अत्युष्मान् अस्तितत्कुम्भः विशुद्धात्मा विशोधनः अनिरुद्धो अप्रतिरथः प्रद्युम्नो अमित विक्रमः
மகானுடைய திவ்யமான நாமம் கண்ட
81வது ஸ்லோகம் 633வது நாம அத்யுஷ்மான்ங்கிற நாம இதற்கு முன்னால விசோக சோக நாசனம் அவருக்கு சோகம் இல்லை அவரை நினைத்தவாள் எல்லோருக்கும் சோகத்தை அழிப்பவர் மனுஷனுக்கு முக்கியமாக அவனை துன்புறுத்துறது மனசில் இருக்கக்கூடியதான சோகம் மோகம் எனக்கூடியதான இரண்டு தர்மங்கள் சோகம்னா கவலைன்னு அர்த்தம் மோகம்னா ஒன்று இன்னொன்னா நினைச்சு ஏமாந்து போறது தானே வாழ்க்கையில் நடக்கிறது எப்போ பார்த்தாலுமே ஒரு சுகம்னு நினைச்சிட்டு போறோம் அங்கே சுகம் இல்லாம துன்பம் தான் மனுஷன் எதிர்பார்க்கறது இப்படி சுகதுக்கங்கள்னால இவன் அப்பப்பொழுது இடிக்கப்பட்டு வாழ்நாள் முழுக்க கவலைப்பட்டு இருப்பா எது நல்லதுன்னு நினைத்து பார்க்கிறானோ அது அவனுக்கு கெடுதலாக அமைகிறது நல்லதாக அமைஞ்சதுன்னு அதை பற்றி அவன் கவலையே படலை அது பாட்டுக்கு போயிட்டு இருக்க வாழ்க்கை தான் தான் வசத்தையே எல்லாத்தையும் பண்ணினேன்னு நினைக்கிறான் ஆனால் நிறைய சந்தர்ப்பத்தில் அவன் இதில் வந்து கவலைப்பட்டு இருக்கான் அப்படி அந்த சோகங்களை எல்லாம் போக்குறதுக்கு போக்கிக் கொள்வதற்கு அவனுக்கு உபாயம் தெரியல அந்த உபாயத்தை பகவானை தியானம் பண்ணியிருந்து பகவான் அந்த சோகங்கள்லாம் போக்கிறார் ஆகையால் அவருக்கு சோக நாசனா அப்படின்னு பேரு சோகம்ங்கிறது வசதாக பார்த்தீங்கன்னா அஞ்ஞானம் அறியாமை எது உண்மைன்னு அறியாததுனால்தான் இவனுக்கு வந்த துக்கங்கள்லாம் ஏற்பட்டது அந்த அறியாமையை போக்குறதுக்கு அவர் அறிவு வடிவமாக இருக்க அந்த அறிவானது எப்படி சூரியன் போல ஒரு பிரகாச வடிவமாக இருக்கார் ஆகையால் அவருக்கு அர்த்யுஷ்மான்னு பேரு அத்யுஷ்மான் அத்யுஷ்மந்த எதியேன அத்யுஷா சந்திர சூரியாதய சயேவ முக்கிய அத்யுஷ்மான் இவருடைய ஒளியிலிருந்து தான் மற்ற உலகத்துல நாம் பார்க்கக்கூடியதான ஒழிக்கின்ற பொருள்கள் எல்லாம் அவைகள்லாம் ஒழிக்கிறது ஆனா மூலமான ஒளியாரு பரமாத்மா தான் இவருடைய ஒளியை வாங்கிண்டு அத பிரதிபிம்பத்தை வாங்கிண்டு அவைகள்லாம் நிஜமாக ஒழிக்கின்றதாக காணப்படுகிறது நட்சத்திர சூரியோபாதி நட்சத்திர தாரகம் சூரியனோ நட்சத்திரங்களோ அவளை அந்த பரமாத்மாவை ஒழிக்கிறது இல்லை நேமா வித்யுதோபாந்தி அவர் இருக்கும் பொழுது இந்த மின்னல்கள்லாம் ஒழிக்கிறாய் புதோ அயமக்னி நம்ம கண்ணுக்கு முன்னால தெரிகிற இந்த அக்னி எப்படி அந்த பரமாத்மாவே பிரகாசிப்பார் ஆனா அவர் பிரகாசிக்கும் பொழுது தமேவ பாந்தம் அந்த பரமாத்மா பிரகாசிக்கும் பொழுது அனுபாதி சர்வம் இவைகள்லாம் கூட பிரகாசிக்கிறது அப்படின்னா அந்த பரமாத்மாவனுடைய ஒளியினாலதான் இவைகள்லாம் ஒளி பெறுகின்றன ஆகையால் சூரியனிடத்தில் இருக்கிற தேஜஸோ சந்திரனிடத்தில் இருக்கக்கூடியதான தேஜஸோ மற்ற பதார்த்தங்கள்ல நீங்க பார்க்கக்கூடியதான ஒளிகளோ எல்லாமே பரமாத்மாவுடைய ஒளிதான் ஆகையால் நிஜமாக அத்யுஷ்மான்யாரு பரமாத்மா தான் ஆகையால் அத்யுஷ்மந்த ஒளிக்கின்றதான பொருள்கள் எதியேன அர்த்திஷா எந்த யாருடைய ஒரு ஒளியால் சந்திர சூரியாதையா ஒழிக்கின்றதவோ தயேவ முக்கியா அர்த்யுஷ்மான் அவர்தான் முக்கியமான ஒளியுடன் கூடியிருக்கிறவர் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற எல்லா பதார்த்தங்களுக்கும் ஒளியை கொடுக்கிறவர் அங்கெங்கே இருக்கக்கூடியதான இருட்டை நீக்குபவர் பக்தர்களுடைய மனதில் இருக்கக்கூடியதான உள்ளிருட்டை அழிப்பவர் அவர்தான் ஆகையால் அவருக்கு என்ன பேரு அர்த்யுஷ்மான் அர்த்யுஷ்மான் மட்டும் இல்லை எப்ப இவர் எல்லோருடைய மனசில் இருக்கக்கூடியதான துன்பங்களை நீக்குகிறாரோ எல்லாருடைய அறியாமையை அழிக்கிறாரோ எல்லோருக்கும் ஒளியை காட்டுகிறாரோ ஒளியை தருகிறாரோ அக்காரணத்தினாலேயே அவரை எல்லோரும் பூஜிக்கிறார் அதனால எல்லோராலையும் துதிக்கப்படுபவர் அர்ச்சிதா சர்வலோகார்த்திதைஹி உலகத்தில் இருக்கிற எல்லோரும் சில பேரை பூஜை பண்றார் யாரு அக்னி இந்திரன் யமன் பிரஜாபதி இவாள் இவாள் எல்லாமே பரமாத்மாவை பூஜை பண்ணிட்டு இருக்கா த சர்வலோகார்த்திதைஹி உலகத்தில் இருக்கிற எல்லோராலையும் கொண்டாடப்படுகின்றதான விரிஞ்சாதிபிஹி பிரம்மா விஷ்ணு ருத்ரால இவா கூட இவரை கொஞ்சம் பண்ணிருக்கார். விரிஞ்சாதிபிஹி அர்ச்சிதா இது அர்ச்சிதா, இதான் சௌதர்ல சொல்ல முடியுது. த்ரயாணாம் தேவானாம் திரிகுண ஜனிதானாம் தவ சிவே பவே பூஜா பூஜா யா தவ பாதையோ விரசிதா. ஏன்னா அத்தனை தேவதைகளும் இந்த பாதங்கள்ல வணங்கியிருக்கா, இந்த பாதங்கள்ல புட்பம் போட்டு அவளுடைய தலையிலையும் விழருது. அப்படி அவளுக்கும் பூஜை பண்ணினா போல ஆச்சுன்னு சொன்னார் பத்திர. அதே மாதிரி உலகத்துல எல்லாரும் பெரியவாளும் அவாவாளும் அவளுக்கு வேண்டியதான செயல்களுக்காக இது வேணும்னு அவ பூஜை பண்ணும் பொழுது அவள் அவளே கடைசியில தனக்கு அந்த திறமை வரணும்னு பகவான பூஜை பண்ணிட்டு இருக்கார். ஆகில் இவர் சர்வ லோகேஸ்வர ஈஸ்வரா, உலகத்தில் இருக்கிற எல்லா லோகேஸ்வராளுக்கும் ஈஸ்வரனா இருக்கார். ஆகையால் எல்லோராலையும் பூஜிக்கப்படுகின்றவராக இருக்கார். ஆகையால் இவர் அர்ச்சிதா அர்ச்சிஷ்மான் அர்ச்சிதா. அதற்கு பிறகு கும்பா, பகவானுக்கு என்ன பேரு? குடம்னு பேரு. என்ன சார் குடம்புன்னு ஒரு பேர் இருக்கு, கும்பகான்னு ஒரு பேர் இருக்குன்னு. குடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நமக்கு வேண்டியதான எல்லா பொருளையும் வைக்கிறோம். இன்னைக்கு ஸ்டீல் பாத்திரங்கள் வந்திருக்கு, கலர் கலராக டப்பாக்கள்லாம் வந்திருக்கு. சமையல் கட்டில் நீட்டாக ஒரே மாதிரி டப்பாலாம் அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வச்சுட்டு இருக்கோம். அப்படி டிரான்ஸ்பரண்டாக வச்சுருந்தாலும் கடலை பருப்பாக சோளம் பருப்பு போட்டுருவாங்க. என்ன பண்றது, ஒண்ணு கொண்டு போட்டு அப்படியே நடக்கிறது. ஆனா வசதா பழைய நாள்ல இவைகள்லாம் ஒண்ணும் இல்லை. பழைய நாள்ல எப்படி இருந்தது தெரியுமா? நான் எல்லா பொருளும் குடத்தை தான் வச்சுக்கணும், புளி ஆகட்டும் எண்ணெய் ஆகட்டும் எல்லாம் குடத்தை தான். கிராமாந்தரத்துல இதை தவிர ஒண்ணும் கிடையாது. எப்படி ஒரு குடத்துல எல்லா பொருளும் வைக்கப்படுகிறதோ, எல்லா பொருளும் வைக்கிறதுக்கு ஒரு குடம்னு ஒரு இடம் இருக்கோ, அதே விதமாக உலகத்துல இருக்க எல்லாமும் தன் இடத்துல வந்து நிக்கிறது. எங்க வச்சாலும் கடைசியில் எங்க போய் சேர்றது? பரமாத்மா நடத்தினாய எல்லோருக்கும் இருக்கிற இடத்தை கொடுப்பதனால் அவருக்கு குடம் என்று பெயர். கும்பவதத்தின் சர்வம் பிரதிஷ்டிதம் இது கும்பா. இது நல்லா கவனிக்கணும். உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறவர். நாம இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லலாம், வேண்டாம்னு சொன்னாலும் கடைசியில் அங்கேதான் வந்து சேரணும், வேற எங்கேயும் உங்களால போக முடியாது. இதுதான் சாதாரணமா இந்த சுங்கம் கேட்டு தோல் கேட்டுன்னு சொல்றது. அவன் என்ன பண்ணுவான், ஒரு வண்டிக்காரன் அதை அவாய்ட் பண்ணணும்னு எப்படியோ வேற இந்த வழியா குறுக்கு வழியா போகலான்னு பார்த்தான். ஆனா அந்த சுங்கம் கேட்டுக்காரன் எப்படின்னு எந்த வழியா போனாலும் ராத்திரி எல்லாம் சுத்தி சுத்தி காலமே எந்த இடத்துல வந்திருக்கானோ அங்கிட்டலயே வந்து சேர்ந்துட்டான். கட்ட குட்டி பிரபாத விருத்தாந்தம், அதை தாண்டி போக முடியாது. அந்த டோல்கேட்டை அதில் காசு கொடுக்காம நீங்கள் அந்த இடத்துல வந்து போக முடியாது. அதே மாதிரியே நீங்கள் எங்கெங்கேயாவது நீங்கள் சொன்னாலும் கடைசியில் என்ன ஆச்சுன்னு அந்த பரமாத்மா இடத்துல வந்து சேர வேண்டியது தான். இது சாதாரணமாக நமக்கு தெரியாமல் ஏதோ விதமாக நம்ம அவாய்ட் பண்ணி புத்தி சக்தியினால் நாம் இதை ஜெயிக்கணும்னு நினைக்கிற மனுஷாள்னா. ஆனால் இவாளுக்கு இந்த புத்தி சக்தியை கொடுத்ததே பரமாத்மாங்கிறது மறந்து போயிட்டார். நமக்கு புத்தி இருக்கு, இந்த புத்தியினால புதுசு புதுசான பொருள்கள்லாம் கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சு இது எதுக்கு உபயோகப்படுத்துறேன்னார், இன்னொருத்தரை ஏமாத்துறதுக்கு உபயோகப்படுறான். இவர்கிட்ட புத்தி இருக்குன்னா அந்த புத்தியினால இன்னொருத்தரை ஏமாத்துறதுக்கு உபயோகப்படுறார். ஆனா எவ்வளவு ஏமாத்தினாலும் கடைசியில என்ன ஆச்சுன்னார், பரமாத்மாட்ட மாட்டிக்க வேண்டியதான். அதை ஒன்றும் சொல்ல முடியாது. இது சாதாரணமாக ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஆ பரமாத்மா என்ன பண்ண போறார், அவர்னா பார்த்துட்டு இருக்காரா அப்படின்னு நினைக்கிறார். ஆனா எல்லோருடைய இதயத்திலும் அவர் இருந்து கொண்டு ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கார். இது தெரிய மாட்டேங்கிறது. ஒரு அரச பெண்மணி என்ன பண்ணிட்டு, அம்மா அப்பா பார்த்து கொடுத்ததான மாப்பிளைய வேண்டாம்னு சொல்லி நானே என் மாப்பிளைய தேடிக்கிறேன் அப்படி. என்ன இது, ராஜா பார்த்தாரான் இப்படி சொல்றதுன்னா என்ன பண்றது? என்னதான் சொல்லி பார்த்தா கேட்கல, நான் பார்த்துக்கிறேன் எப்படி யாரையோ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. சார் அந்த பொண்ணு நினைச்சிருக்கு, நம்ம யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோமோ அவ எல்லோராலையும் வணங்கப்படுறவனா இருக்கணும். எல்லாரோட வசதியானவனா இருக்கணும். ஆகையால் அப்படி ஒரு வீரனா இருக்கணும், ஜனங்கள் எல்லாரும் அவரை போற்றணும். ஏன்னா அரச குலத்துல பிறந்திருக்காரா இல்லையா அப்படின்னு, அப்படிப்பட்டவன் தான் கல்யாணம் பண்ணணும் பண்ணிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். இந்த ராஜாவை ஒன்றும் சொல்லலை, ஏன்னா பெரியோர் பார்த்து தீர்மானம் பண்ணியிருந்தான நிச்சயம் அங்கே இருந்தார். அது இல்லைன்னு சொன்ன பிறகு என்ன பண்ண முடியும்? பெண்ணுக்கு தன் இஷ்டமா பயப்போர் கல்யாணம் பண்ணி முடிக்க முடியுமா? முடியாது. இந்த அரச பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்குமான்னு சொல்லியிருந்தார், இவர் கேட்கல, இந்த பொண்ணு கேட்கல, சரின்னு விட்டார். ஆகட்டும், என்னைக்கு புத்தி மாறுறதோ அன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா போச்சு. ஏன்னா மனசுக்கு மாறுதலா இன்னொரு பைப்போர் கல்யாணம் பண்ணி வைக்கப்படாதுன்னு இருக்கு. இவர் அப்படியே இருந்துட்டார். இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டுன்னு அப்படியே பார்த்துட்டு, யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன ஏது அப்படின்னு பார்க்குற காலத்தில், ஒரு அரச ராஜ குமாரன் ஒருத்தர் வந்தார். அவருக்கு எல்லாரும் நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். இது இந்த பொண்ணு பார்த்தது, ஓஹோ ஜனங்கள் எல்லாரும் இந்த அரச குமாரன் நமஸ்காரம் பண்ணுறா, இப்போ ரொம்ப பெரியவராக இருக்கும் போல இருக்கு, இவரை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு வச்சுட்டு அவர் பின்னாலேயே போக ஆரம்பித்தார். ஆனால் அந்த அரச குமாரனுக்கு தெரியாது இந்த இந்த பொண்ணு பின்னாலேயே வந்துட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கார். கொஞ்ச தூரம் குதிரையில போனதுமே எதற்க ஒரு பிராமணன் வந்தார். அந்த பிராமணன் வந்ததுமே இந்த அரசகுமார் என்ன பண்ணார் தெரியுமா, குதிரையிலிருந்து இறங்கிட்டார். இறங்கிட்டு கீழே ரோட்ல விழுந்து சேவிச்சார். அவர் என்னடா ஆச்சு, என்ன இவர் யாரு ரோட்ல போறவரெல்லாம் சேவிக்கிறாரு, நம்ம என்ன ரொம்ப பெரியவர் நினைச்சோமே, அப்ப இவரை விட அவர் பெரியவரா இருக்கணும் அப்படின்னு சொன்னதுமே அவரை சேவிச்சு அவர்கிட்ட இருந்துட்டு பக்கத்துல இருந்து கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு மறுபடியும் சேவிச்சுட்டு போனார். இப்ப பார்த்தாடா நாம் யார ரொம்ப உயர்ந்தவர் நினைச்சுட்டு இருக்கோமே, அவரே இவரை நமஸ்காரம் பண்றாருனா இவர் யார் ரொம்ப பெரியவரா இருக்கணும், ஆகிய இவரை கல்யாணம் பண்ணிட்டாருனு மாறிச்சுட்டார். என்னடா இவர் என்ன பண்ணினார் இவர், ஆனா இந்த பெண்ணுக்கு யார என்னன்னு தெரியலையே. இவர் அப்படியே போயிட்டே இருக்கா, போயிட்டே இருக்கிற காலத்துல ஒரு கிராமாந்தரத்துல ஒரு மூலையில ஒரு அரச மரம், அந்த அரச மரத்துக்கு முன்னாரு ஒரு பிள்ளையார் உட்கார்ந்துட்டு இருக்கார். இவர் என்ன பண்ணார் தெரியுமா, நேரா போனார் அந்த பிள்ளையாருக்கு முன்னால கண்ணத்துல தலையில கொட்டு கொட்டிட்டார். ஒரு மூணு தரம் தோபிகரணம் போட்டார், மூணு தரம் பிரதட்சணம் பண்ணினார். அந்த பிள்ளையாருக்கு சாஷ்டாங்கமா கீழ் விழுந்தார். இது என்னடா, இது நம்ம என்ன நினைச்சோம், எல்லோராலையும் வணங்கப்படுபவராக இருக்கணும்னு நாம நினைச்சோம், இவரே இன்னொருத்தருக்கு வணங்கிட்டு இருக்காரு, இவர் என்ன பெரிய வீரன், ஒன்றும் எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு கவலைப்பட்டுட்டே அங்கே வந்துட்டு சரி பார்ப்போம் அப்படின்னு இந்த பிள்ளையார்கிட்ட வந்தார். இந்த பிள்ளையார்கிட்ட வந்ததுமே என்ன ஆச்சு தெரியுமோன்னு, கொஞ்ச நேரத்துக்கு அந்த பிள்ளையார் பக்கத்தில் ஒரு நாய் போச்சு. இந்த நாய் போச்சு அங்கே ஒண்ணுக்கு இருக்க தயாராயிடுச்சு. இதை பார்த்ததுமே ஒரு சின்ன பையன் பார்த்தானே, வெகு தூரத்துல இருந்து ஒரு பெரிய கல் எடுத்து வீசினான் அந்த நாய் மேல. அந்த நாய் மேல பட்டுடுது அந்த கல், நாய் ரொம்ப கத்திட்டே ஓடி போயிடுது, ஓடி போயிட்டு நொண்டிகிட்டே ஓடி போச்சு, அந்த காட்டை விழுந்தது. இதை இந்த அரசகுமாரன் ஒருத்தன் பார்த்தான், நேராக வந்தான், அந்த பையனை பிடிச்சு நான் விஷ வச்சு தளி விட்டு போட, இப்படியெல்லாம் என்ன எந்த பிராணியாக இருந்தாலும் கல்லால் அடிக்கிறான், அது காலில் அடிபட்டுருக்கு பாரு, அது என்ன பண்ணிது அதனுடைய தர்மம் அது பண்ணிட்டு அதுக்கு இதெல்லாம் தெரிய போகிறதா, நீ உனக்கு தெரிய மாட்டாமா இவ்வளோ பெரியவனாக இருந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் நாலு விஷ வச்சு அவனை தளி விட்டு அனுப்பிச்சிட்டார். இப்ப இந்த பொண்ணு பார்த்தாலாம், இப்ப பிள்ளையாருக்கு இந்த பண்ணணும், நாம பிள்ளையாருக்கே அவர் நமஸ்காரம் பண்ணார், சரி இந்த பிள்ளையாருக்கு மேல ஒண்ணுக்கு போகக்கூடியதா நாய் அதை விட பெருசா இருக்கணும்னு நினைச்சேன், இந்த நாய் அடிச்சதான பையன் அதை விட பெருசா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா இந்த பையனையும் அடிச்சதான இவர் இருக்க, ஸோ இவர் தான் இனிமேல் நம்ம போயிட்டே இருந்தா ரொம்ப நேரம் ஆயிடும் அப்படின்னு இந்த பையன் தான் பாக்குறேன். கடைசியில கொண்டு வந்து அம்மா அப்பாட்ட சொன்னாலாம் நடந்த விஷயத்தையெல்லாம், ஏம்மா இவ்வளவு தூரம் சுத்தினேன், இந்த பையனைத்தானே நாங்க முதல்ல பார்த்தோம், உனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னது இந்த அரசகுமாரனை தானே, இப்படி அனாவசியமாக சுத்தி விழுந்துட்டு இருக்கேன், இப்படித்தான் வாழ்க்கையில சுத்தி விழுந்தோம், இது தேவலையா அது தேவலையா அது ரைட்டா அப்படி பண்ணுவோமா இப்படி பண்ணுவோமா அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம புத்திசக்தியினால ஏதாவதையோ பிளான் பண்றோம், கடைசியில எங்கேன்னா அந்த பகவான் எந்த வழியில வச்சாரோ அங்கேதான் நடக்கும். அதனால பகவானுக்கு என்னன்னா கும்பகம்னு பேர், கும்பகோணம்னு ஒரு இடம் இருக்கு, கும்பேஸ்வரர்னு பேர் அங்கே. பிரளய காலத்துல கும்பமாக கொண்டு வந்து அங்கே நிறுத்தினாராம், கும்பஸ்வரூபம், அதனால அவருக்கு கும்பேஸ்வரர்னு பேர். பகவானுக்கு பேர் என்ன? கும்பம்னு பேர். ஆதி கும்பமாக இவர் இருந்து கொண்டிருக்கார். கும்பம்னு சொல்ற பதார்த்தத்துக்கு என்ன? எல்லாமே அவரிடத்துல தங்கிட்டு இருக்கு, அவரிடத்துல சேர்ந்து இருக்கு, ஆகையால் அவருக்கு கும்பகான்னு பேர். அப்புறம் அர்த்திஷ்மான் அர்த்தி தத் கும்பா விசுத்தாத்மா கும்பவத் சர்வம் பிரதிஷ்டிதம் இது கும்பா. அதுக்கு அடுத்தது விசுத்தாத்மா குணத்ரய அதீததயா விசுத்தஸ்தாதவ ஆத்மா இது விசுத்தாத்மா. மனுஷியால ஆமா எப்பொழுதும் ஆட்டி வச்சுட்டே இருக்கக்கூடியது மூணு குணங்கள். நம்ம இடத்துல மனசு இருக்கு. இந்த மனசானது என்ன பண்ணிட்டு உள்ள இருக்கக்கூடியதான ஒளிமயமாக இருக்கக்கூடியதான பரம்பொருளை மறத்து நான் தான் எல்லாம் நான் தான் இல்லாம நமக்கு காட்டி கொடுத்து நம்மளை சம்சாரத்துல தள்ளி கொண்டே இருக்கு இந்த மனசு. அந்த மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அந்த மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதானே கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மனசானது மூணு குணங்கள்னால செய்யப்பட்டது. அந்த மனசுல சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு மூணு குணங்கள் இருக்கு. இந்த சத்வகுணம் என்ன பண்ணிட்டு இருக்கு? சத்வா சஞ்சாயதே ஞானம், சத்வா சஞ்சாயதே சுகம். நமக்கு அப்பப்ப அறிவு தர்றது, அப்பப்ப சுகத்தை தர்றது. இந்த ரெண்டையும் இந்த மனசுல இருக்கக்கூடியதான சத்வகுணம் பண்றது. சுகமோ அறிவோ எப்ப வருதோ அப்பொழுது மனசுல இருக்கிற சத்வகுணம் வேலை செய்யறதுன்னு அர்த்தம். அதே போல இந்த ரஜோகுணம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மனசுல அது மனுஷனை தூண்டிகிட்டே இருக்குது. காலம் இருந்து ராத்திரி பரியந்தம் வெறும்னு அவனை உட்கார விட மாட்டேங்கிறது. எப்பாவது நீங்க ஒரு 10 நிமிஷம் வெறும்னு உட்கார இடம் முடியாது, 1 நிமிஷம் முடியாது. நகி கஷ்ட கணம் அப்படி ஜாது திஷ்டத்திய கர்மங்கிறது 1 கணமும் கூட வெறுமனை உட்கார மாட்டான். வெறுமனை உட்கார்றதுக்கு இவன் முயற்சி பண்ணணும். ஆசன ஜெயம் பத்மாசனம் போட்டுட்டு நேராக உட்காந்துட்டு 2 கண்களையும் மூடிட்டு எந்த சத்தம் வந்தாலும் கேட்கப்படாதுன்னு தெரிஞ்சுட்டு அப்படி ஒரு ஏதாவது ஒரு தியானத்தை ஒரு மந்திரத்தையோ அது ஒரு நாமாவே சொல்லிக்கொண்டு அப்படி போய் எஃபர்ட் இருந்தால் தான் இவனால் உட்கார முடியறதே தவிர, சாதாரணமாக தான் இங்கே பார்க்குறான் அங்கே பார்க்குறான் ஏதோ நினைக்கிறான் மனசில், அதுக்குள்ள ஒரு சத்தம் கேட்கறது எங்கே வருதுன்னு பார்க்குறான், டெலிஃபோன் வருது, இல்லைன்னா இவன் பண்ணிட்டு இருக்கான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான், வெறுமனை மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா பாருங்க பார்க்கலாம். யாராக இருந்தாலும் சார் இன்னார் இருந்தான்னு சொல்ல வேண்டாம், பேப்பர் படிச்சுட்டுருக்கான், வேற யாராவது வம்ப எடுத்துட்டு இருக்கான், சும்மா இருக்கவே முடியாது. யாராலையும் சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டங்கிற, சும்மா இருக்கிறதுங்கிறதுக்கெல்லாம் கணபதி உபாசனம் பண்ணணும். அதனால தான் அவருடைய மந்திரத்துக்கு என்ன பேர் கம் அப்படின்னு பேர். அதுல என்ன கம்மன் இரு அப்படிங்கிற இடம் தான் கம்மன் இருன்னு என்ன அர்த்தம்னு, கம்முன்னு பகவான பிள்ளையார தியானம் பண்ணுன்னு அர்த்தம். நம்ம முன்னோர்கள்லாம் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலும் அதுல நல்லா அர்த்தம், கம்மு அப்படின்னு இரு அப்படின்னு சொன்னா கம் என்ற சொல்லை சொல்லி கொண்டு இரு, அனாவசியமாக வம்ப கட்டாது, இங்கே இங்கேயும் அனாவசியமா மாட்டிக்காது அப்படின்னு சொல்றதுக்காக தான் அப்படி சொல்ற. அப்படி கேவலமாக சாஸ்வதமாக சந்தோஷமாக இவருக்கு இருக்கணும்னு சொன்னா அதை அவனை இருக்க விடாம இவனை தூண்டி கொண்டு இருக்க பத்தட அதுதான் ரஜோகுணம். இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அலைஞ்சிட்டு இருக்கான் சார். எல்லாரும் இன்னும் ஒன்னா ஒருத்தர் 2 பேர் கிடையாது, எப்ப பாருங்கோ ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு உள்ளூர் இருந்து இவனை தூண்டிட்டே இருக்க பத்தட அதுக்கு ரஜோகுணம்னு பேரு. இப்போ இப்ப சத்வகுணமானது நமக்கு சுகத்தை கொடுக்கறது இல்ல அறிவை தருகிறது, ரஜோகுணமானது நம்மளை அலைய வைக்கிறது, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும் சார் அப்படின்னு. கையில காசு இல்லாத போனாலும் சம்திங் வில் டூ அப்படின்னு அரைஞ்சிட்டு இருக்க பத்தல அது இது அதுக்கு வயசே கிடையாது. சின்ன வயசுல இருந்து குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு பெரியவாளா இருக்கிற பர்யந்தம் 60-70 வயசு ஆனவாள் கூட இப்படி பண்ணிட்டே இருக்க இது ரஜோகுணம். இதுக்கப்புறம் இன்னொரு குணம் சமூக குணம், அது ரொம்ப ஆபத்து. எந்த வேலையாவது நம்ம செய்யணும்னா அது என்ன பண்றது, நாளைக்கு பண்ணுவோமே இப்ப என்ன, எது செய்ய வேண்டாமோ அதை மட்டும் செஞ்சுட்டே இருக்கான், எது உங்களுக்கு செய்யணும்னு சொல்லியிருக்கோ அதை செய்யாம போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கான், அது தள்ளி வச்சுட்டே இருக்கான். அதோட மட்டும் இல்ல, வெறுமன தள்ளி வைக்கிறது மட்டும் இல்ல, வெறுமன கணம் மட்டும் பொழுதுபோக்கிட்டே இருக்கான். இவன் வாழ்க்கையில் இவனுக்கு கிடைக்காததான பொருள் மிக அரிதான பொருளானது இந்த டைம்ங்கிறது. அந்த காலமானது ஒவ்வொரு நொடியும் உங்களை விட்டு போச்சுன்னா அந்த நொடி பர்மனண்டா போச்சு, மறுபடியும் அதை சரி பண்ண முடியாது. காசு போச்சுன்னா சம்பாதிக்கலாம், வேற எது போனாலும் சம்பாதிக்கலாம், ஆனா காலம் போச்சுன்னா அந்த காலமானது உங்களால பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிறவி ஒரு பிக்சட் டைம் கொடுத்துருக்காரு, 100 வயசு அவ்வளவுதான். இந்த 100 வயசுல நீங்க பண்ண வேண்டியதை பண்ணி ஆகணும், அது திரும்பி வராது. ஆகையால் நீங்க சாஸ்திரம் வாசிக்கணும், பகவத்நாமாவை தெரிஞ்சுக்கணும், அவருடைய ஸ்வரூபத்தை அறிந்து கொண்டு அவரது லயத்தை அடையணும் எனக்கூடியதான ஒரே செயல் தான் சொல்லியிருக்காரு. அதையும் பண்றதில்லை மனுஷன். ஆகையால் என்ன ஆச்சுன்னு, இவனுக்கு இருக்கக்கூடியதான் இந்த சமயத்தை பொழுதுபோக்கி கொண்டே இருக்கான். இது தமோ குணம் பண்ற, இந்த தமோ குணம் தான் சேம்பேரி தனம். ஆலத்தியம் ஹி மனுஷியான சரீர சோமான், நம்மளோட உட பிறந்தவன் கூடவே இருந்துட்டு இருக்க. எப்ப பாருங்க இதை கொண்டு எப்பாவது நம்ம ஜெயிச்சு இருக்கோமா? எப்ப பார்த்தாலும் சேம்பேரி தனம், நாளைக்கு பண்ணுவோம், நாளைக்கு பண்ணுவோம், அப்புறம் பண்ணுவோம், அப்புறம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். கழுத்துக்கு மேல கத்தி இருந்த பிறகுதான் நம்ம கரெக்டா ஆரம்பிக்கிறது. ஸ்கூல் படிக்கிற அன்னைக்கே முதல் நாள்ல இருந்து அன்னன்னைக்கு பாடம் அன்னன்னைக்கு நொன்று பண்ணியிருந்தால் பரீட்சையில கேட்டம் வந்திருக்குமா? அப்படி அன்னையிலிருந்து எம்ஏ முடிகிற பரியந்தம் இதை விட்டோம், அடுத்த கிளாஸ்ல பண்ணிட்டா போச்சு. அடுத்த கிளாஸ் இன்னொருத்தரை மட்டும் தப்பு சொல்லிட்டே இருப்போம். அதே போலயே ஆத்துக்கு லெட்டர் வந்தா அதுக்கு ரிப்ளை போடுறடா இல்ல, டெலிபோன் வந்த பிறகு அது விவகாரமே போயிடுது, டெலிபோன் ஆகுது பண்றடா, நான் பண்ணேன் கிடைக்கலைங்கிற என்னடா அதுனர். அதுல ஒரு தாற்பயம் இல்லை. இப்ப விவகாரம் என்ன, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதை போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கிறது, அதுக்கு சேமையை தரமா இருக்கிறதுங்கிறது அது சமூக குணம். இப்படி இந்த 3 குணங்களும் சேர்ந்து இந்த மனசுல இருக்கு சார். அதுல அந்த 3 குணங்களும் இருந்து இவனை கீழேயே தள்ளிட்டே இருக்கு. ஏன், தத்துவகுணம் நல்லதானேனர், தத்துவத்தினால வைதிக சுகம் வருதே தவிர நிஜமான சுகத்தை இவன் பார்க்கறது இல்லை. ஏன்னா பார்க்க விடாம இவன் இந்த ரஜோகுணம் தமோகுணம் உள்ள இழுத்துட்டு இருக்கு. என்ன பண்றது, ரஜோகுணமானது நம்ம ஒரு வேலையை செய்யணும்னு ஆரம்பிச்சது பண்ணுவோம்னு ஆரம்பிச்சோம்னு இருக்கலாம், தமோகுணம் உள்ள இழுக்கிறது. இந்த சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த 3 குணங்களோட சேர்ந்துட்டு இவன் மனசு கீழேயே கொதிச்சுட்டு கொதிச்சுட்டு அங்கே இருக்கே தவிர ஒரு காரியமும் முன்னுக்கு வரமாட்டேங்கிறது. இந்த 3 குணங்களையும் தாண்டி ஒரு மனுஷன் வரணுமேயானால் அவனுக்கு குணாதீதன். 3 குணங்களையும் தாண்டினவன் குணாதீதன். அந்த குணாதீதனை தான் ஜீவன் முக்தன் சொல்றது, அந்த குணாதீதனை தான் பக்தன் சொல்றது, அந்த குணாதீதனை தான் நம்ம சொல்றது ஸ்தித பிரஜன் சொல்றது. ஸ்தித பிரஜன், பக்தன், இப்படி எல்லாம் அநேக விதமா ஜீவன் முக்தன் சொல்லிட்டு இருக்கேன். பார்த்தா இவாளை எல்லாம் என்ன அர்த்தம்னா 3 குணங்களையும் தாண்டினவர். அந்த 3 குணங்களையும் தாண்டதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி 3 குணங்களையும் தாண்டினவர் பரமாத்மா. ஆகையால் அவருக்கு விசுத்தாத்மான்னு, அதனால்தான் குணத்ரய அதீததயா, 3 குணங்களையும் தாண்டினத்தனால் விசுத்தாதவோ ஆத்மாதா, விசுத்தமான ஆத்மா. மனசு இவரை, இவருடைய மனசானது வைதிக விஷயங்களுக்கு போகாது, இது வேணும் அது வேணும்னு இந்த ஆனந்தங்களை நாடாது. அதே போல இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்காது. இவருக்கு சோம்பேறித்தனம்ங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா நினைச்சாலே எல்லா காரியமும் ஆயிடுறது. சங்கல்பா தேவத தத்ருதே, உலகத்தை படைக்கணும்னு நினைக்கா படைச்சாச்சு. அவ கர்மாக்கு தகுந்தா போல அவ படைக்கணும்னு நினைச்சா அடுத்த தந்திரம் உண்டாயிடுதுன்னு, அது சத்திய சங்கல்பம்னு. நீங்களும் காயத்ரி ஜபம் பண்ணினேடையானால், தபஸ் பண்ணிட்டே இருந்தவையானால், அந்த விடாம மந்திரத்தை பண்ணிட்டே இருந்தோமையானால் நினைச்சதான காரியம் தானா ஆயிடும். அந்த மந்திரத்துக்கு அபரீதமான ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியானது நம்ம தெரிஞ்சு கூட உபயோகப்படுத்த மாட்டேங்கிறோம். ஏண்ட, மனசுல சமூக குணம் இருக்கு. ஆகையால் இந்த குணங்களை தாண்டினவர் பரமாத்மா. அந்த பரமாத்மாவை தியானம் பண்ணினோமையானால் நமக்கும் அந்த குணம் வரும். ஆகையால் நாமும் விசுத்தாத்மாவாக ஆகல. ஆகையால் குணத்ரய அதீததயா விசுத்தாதவோ ஆத்மாதா இது விசுத்தாத்மா. இந்த விசுத்தாத்மாவா இருக்காரு பார்த்தடா, இவர் அவர் எதை நினைச்சாலும் அந்த காரியம் ஆயிடும். அவருடைய மனசு என்ன ஆயிடுது, நம்ம எதை நினைச்சா அந்த காரியம் ஆக மாட்டேங்கிறதுங்கிற காரணம் என்ன, மனசுல சுத்தமான நிலை இல்லை. மனசுல சுத்தமான நிலையே இல்லை, விஷயங்களையே நாடி இது வேணும் அது வேணும் அப்படின்னு இங்கே நினைச்சுட்டே இருக்க. ஆனா மனசானது பரிசுத்தமா இருக்குமேயானால், அதுல குணங்கள்லாம் குணங்களுக்கு அப்பாற்பட்டதான நிலையா இருக்குமேயானால், அவர் மனசுல நினைச்சதான காரியம் அடுத்த கணம் ஆயிடும். அது அதனுடைய ஸ்வபாவம். அப்படி இவர் மனசு இவர் சுத்தாத்மாவா இருக்கிறதுனால இவரை நினைச்சவாள கூட எல்லா காரியங்களும் ஏற்படுது. அதனால தான் அவருக்கு என்ன பேரு, விசுத்தாத்மா விசோதனா ஸ்மிருதி மாத்திரேன பாபானாம் க்ஷபணா. அவரை நினைச்ச மாத்திரத்தினால எல்லா பாபங்களும் நமக்கு போயிடுறது. ஏன்னா நெருப்பு பக்கத்துல இருந்தா பஞ்சு மூட்டை மூட்டையா இருக்கட்டும், கொஞ்சம் நெஞ்சம் இல்லைன்னு ஒரு 100 மூட்டை பஞ்சு இருக்கட்டும், ஆனா நெருப்பு துளி பட்டதுமே எப்படி 100 மூட்டையும் எரிஞ்சு போறதோ கொஞ்சம் சத்யதா இசைக்கா தூலம் அக்னவும் பிரவதம் எலவும் பஞ்சு அந்த நெருப்பு பக்கத்துல வந்ததுமே ஆனால் குடித்தண்டு முழுக்க பஸ்மம் ஆயிடுறதோ அதே விதமா பாபங்கள்லாம் பகவானுடைய நாமாவை சொன்னதுமே பஸ்மம் ஆயிடுறது. ஆனா இந்த நாமாவை நம்ம சொல்றது இல்லையே, எப்படி சொல்லணும், மனதுருகி சொல்லணும். நம்ம வந்து எதையோ நினைச்சுட்டுனா வாயில வந்துட்டு இருக்கு, தக்ஷனுடைய யஜ்ஞத்துக்கு போயிருக்கா, அந்த யஜ்ஞத்துக்கு கூப்பிடவே இல்லை, இவட மீதி 15 பெண்களையும் கூப்பிட்டுருக்கா, இவத கணக்கு விட்டு பொண்ணு மீதி பேர் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு, இவரை மட்டும் கூப்பிடல. என்னடா முன்னாலேயே மாப்பிள்ளையோட விரோதம், இந்த மாப்பிள்ள மாமியார் இவாளுக்கெல்லாம் மாமனார் இவாளுக்கெல்லாம் விரோதம் வர்றதுக்கு அனாதிகாலமா இருக்கு. பரமேஸ்வரனையே கூப்பிடலன்னு அவர் பாட்டுக்கு பரமேஸ்வரன் பார்த்தார், திருச்செண்ட ஆத்திரையே உட்கார்ந்துட்டு இருக்கார். என்னடா இவர் கூப்பிட்டுதான் நம்ம காரணமா, நமக்கு உலகத்துல எல்லாருமே ஈஸ்வரன் சொன்னால கண்ணன் போட்டு நடுங்கிட்டு இருக்கேன், இவர் வந்து என்ன பண்றது அப்படின்னு இருந்தார். ஆனா இவர் கூப்பிடலன்னு பொண்ணுல பிறந்தாத்துல இருந்து இன்வைடேஷன் வரலன்னா பொண்ணுக்கு மனசு தாங்க, புருஷாடவா பாட்ட கேர்ஃபுல்லா ஏதோ எப்படி இருந்துடுவாரு, பொண்களுக்கெல்லாம் அது முடியாது, அவ மனசு தாங்காது. அதுலயும் பிறந்தாத்துல இருந்து வரல, அதுக்கு மேல அப்படி வெளியில போய் பார்த்தா அத்தனை அக்காக்கள்லாம் வேற பிள்ளைங்கள போயிட்டு மேல இருந்து கை காட்டிட்டு போயிட்டு இருக்கலாம், இது வம்பு தானே. சரின்னு நான் கிளம்புறேன்னு சொன்னா பரமேஸ்வரன் சொன்னார், போகாதம்மா அங்கே உனக்கு மரியாதை நடக்காத, நமக்கு கூப்பிடலையே நீங்க வர, அனாபூதோத்வரங்கச்சே கூப்பிடாமலேயே போலாமே, யஜ்ஞத்துக்கு ஒரு பூஜை நடக்கிறது யஜ்ஞம் நடக்கிறதுன்னு அது கூப்பிடணும்னு நிர்பந்தம் வேண்டியது இல்லையே, அதுலயும் பிறந்தாத்துக்கு போறதுக்கு கூப்பிடுறது என்ன, தர்மஸ்வரூபடி அம்பாளே சொன்ன பரமேஸ்வரன் பார்த்த. இப்படி ஒரு எண்ணம் வந்தவரை தடுக்க எடுத்துக்க முடியாது, ஏன்னா பொய் ஆகணும் எனக்குடையதான எண்ணம் தீவிரமா வந்தாச்சு. நம்ம ஆத்திலயே இருந்தா இங்கேயே பிராணம் விட்டுருவா, எப்படியும் அங்கே போய் பிராணம் விட போற, அவருக்கு தெரியும் சர்வக்கியம், இங்க விடுறத அங்கே விடுறத அங்கேயே போட்டுருவோம், நம்ம கெட்ட பேர் நமக்கு எதுங்க அப்படின்னு நினைச்சிருந்த என்ன பண்ணினார், ஒரு 1000 பேர் சிவதூதாட அனுப்பிச்சு பத்திரமா அழிச்சிட்டு போகும்னார். இவாள்லாம் போனா இந்த சிவதூதாள் இருக்கா பார்த்தீங்களா, அம்பாளை கொண்டு வந்து பத்திரமா அங்கே சாலை வரைக்கும் விட்டா, விட்டுவிட்டு அம்மா நீங்க உள்ள போங்க நாங்கள் எங்கேயே இருக்கோம்னு. இந்த அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கா, ஓஹோ இவாளா நமக்கு காப்பாத்துறது தானே வந்திருக்கா, நமக்கு செக்யூரிட்டியா இருக்கட்டும், வெளியிலேயே இருக்கட்டும், நம்ம உள்ள போறோம்னு போனா இவ அப்படியே அந்த பக்கமா கொட்டாக்குள்ள போய் இருக்கிறதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். என்ன பண்றது, எங்க சாலைக்குள்ள இருக்கிற இந்த அம்மா அனுப்பிச்சுட்டா பாக்கசாலைக்குள்ள அவ போயிட்டான். இது என்னடா அதுன்னு கொஞ்ச நேரம் வந்து பார்த்தா எல்லாருக்கும் எங்க இருக்கிறது, கடைசியில சிவாய் தன்னம்மா அப்படின்னு வர காசு வேண்டான்ட்ட. அப்பதான் சொன்ன பரமேஸ்வரனுக்கு ஏக்க பாகம் இல்லாமல் என்ன ஸ்திரீகள் அப்படின்னு ஆத்துக்காரரை வையறதுக்கு தனக்கு ஏக போகமான ரைட்டு, உலகத்துல வேற யாரும் வையப்படாது, அவரை பத்தி கமெண்டே அடைக்கப்படாது, ஆனா அவர் நீங்க எதுக்கும் உபயோகம் இல்லைன்னு வையறதுக்கு ரைட்டு அந்த மாதிரி மட்டும்தான். நீ என்னடா விவகாரம், சிவனுக்கு இல்லேன்னு ஏக்க பாகம் இல்லேன்னு சொன்ன தாங்குவாளா, எந்த வேதங்கள்ல சொன்ன நான் 2 அக்ஷரம் அவ்வளவுதானே சொல்லியிருக்கு, அந்த 2 அக்ஷரங்களை சொன்ன மாத்திரத்தினால யஸ்மாத பத்மம் மகதாம் மனோலிபி நிஷேமிதம் பிரம்ம ரசாசவர்த்தி, பிரம்மரசம் வேணும் பிரம்மானந்தம் வேணும் என்று நினைக்கிறவர்கள்னா அந்த பரமேஸ்வரன் அந்த 2 எழுத்த நாடின்னு இருக்காளே, அப்படிப்பட்டதான் இந்த பரமேஸ்வரன் வேண்டாம்னு நீங்க சொல்றீங்க, கொஞ்ச நாளா தட்சு தட்சுன்னு கூப்பிடுறாரு என்ன, ஆத்துக்காரர் பேரை வச்சு கூப்பிட மாட்டாரு ஆத்துக்காரி, தட்சுன்னு கூப்பிடுறாரு என்னடா அப்படின்னு நினைச்சேன், தட்சம் பெற்ற பொண்ணேன்னு என்ன சிவத்வேஷம் வச்சுட்டு இருக்காருன்னு, இந்த புருஷாவை மட்டும் நம்பாதீங்க சார், நம்ம வார்த்தையில உள்ளூர ஏதோ அர்த்தம் இருக்கு. ஏன்னா இந்த நாள எல்லாம் இப்ப ஏதாச்சும் பேடுறது என்ன விவகாரம், ஏன் இப்படி கூப்பிடுறதுன்னா ரொம்ப அபிமானம் ஜாஸ்தியா எடுத்தோம். விவகாரம் என்னடா, உங்க அப்பா எப்படின்னு குத்தி காமிக்கிறதுன்னு. ஓஹோ, நினைச்சு பார்த்தா என்ன தான் இருக்கட்டும், இருந்தாலும் ஆட்டுக்காரலாம் வைய விடாது நீங்க அப்படின்னு நினைச்சுட்டு, இந்த சரீரமே எனக்கு வேண்டாம், உங்களிடத்துல வந்ததான் இந்த சரீரம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு மூலாதாரத்தில் இருக்கக்கூடியதான அக்னி அப்படியே சுவாதிஷ்டானம் மணிபூரம் அநாதம் விசுத்தி ஆக்ஞ வரைக்கும் கொண்டு வந்து அந்த அக்னியில ஜஜ்வால தேஜசா, அந்த தேஜஸ்னால சரீரத்துல இங்கேயே இருக்குண்டா. இருக்கதுமே தத்தோ ஆகாரம் மகானஜாயதா, ஆஹாங்கிற ஒரு சப்தம் ஏற்பட்டு போயிடுத்து. அந்த யஜ்யசாலையில இப்படி வந்திருந்து இந்த விஷயத்தை நாரதர் கரெக்டா வந்திருக்கிறது. இந்த சமயத்துல நேரம் போய் பரமேஸ்வர்கிட்ட சொல்லிவிட்டது, பார்த்தாரா பரமேஸ்வரன், இதுதான் சமயம்னார். தலையிலிருந்து ரெண்டு முடியை இழுத்தார், அதான் ஜட நிறைய கட்டியிருக்கார, அதுலேருந்து தனியாக இழுக்க முடியாது, ரெண்டு முடி தனியாக வந்தது. எடுத்தார், பலால் பூமி அடித்தார், சூரபத்மன் உண்டானான். என்னடா ஆச்சுன்னு, வீரபாபு உண்டானாராம், போய் ஒரு யஜ்யத்தை பாருன்னார். நேராக போனார், யஜ்யத்தில் உட்கார்ந்துருக்கிற தலையெல்லாம் கிளி ஓம குண்டத்தில் போட்டாராம், தட்சனை உட்பட எல்லாருமே அடித்தார். சூரிய பகவான் அங்கே வந்தார், இந்த சூரிய பகவான் ரெண்டு அடி செவட்டல கொடுத்தார், 32 மேல கீழே வந்துருக்கு. எப்படி பண்ணிவிட்டேன், பூஷான ஒரு ஒருத்தர் இருந்தார், அவருடைய மீசையை பிடிச்சி இழுத்தார், தனித்தனியா வந்துருச்சுன்னு. இப்படி ஒரு சிரமம் ஆயிடுது, விவகாரம் முழுக்க அனுப்பி அதை எங்கே தச்சுன்னா பின்னமா பண்ணிவிட்டு போயிட்டார். அதற்கு பிறகு பிரம்மதேவர் அங்கிருந்து வந்து இப்படி யாகத்தை பாதையில நிறுத்தப்படாதுன்னு சொல்லி அதை வச்சு பூஜை பண்ண சொல்லி பண்ணிவிட்டு மறுபடியும் 16 தலைமுறை ஆன பிறகுதான் மறுபடியும் தட்ட மறுபடியும் பிறந்தாராம் அதே பேரோட. ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி அந்த இரண்டு எழுத்துக்களை நினைச்ச மாத்திரத்தினாலேயே எல்லா பாபமும் போயிடும். அந்த பாபம் போறதுக்கு காரணம் மனசு சுத்தமாக இருக்கு. ஹரிங்கிற நாம இரண்டு எழுத்து, ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் எத்திர ஜாயதே புருஷஸ்தமஜம் நித்யம் ரஜாமி சரணம் ஹரிம். நினைத்த மாத்திரத்தினால யாருடைய பெயரை நினைத்த மாத்திரத்தினால உருகி நினைக்கணும், மனசுருகி பக்தியோட ஒரு கணம் நினைச்சா போறோம், மனசு இருக்கிற பாபங்கள்லாம் அடியோட போறது. பாபம் போறது மட்டுமில்ல, நலுநந்தி பாசனம், மறுபடியும் பாபம் பண்ண முடியாததான நிலவுக்கு நிலைக்கு உங்க மனசை பண்ணி வைக்கிறது சார். அதுதான் அந்த நாமனுடைய மகிமை. பகவன் நாம வைபவம்னு ஸ்ரீதர ஐயாவாள் சுவாமிகள் விசேஷமாக ஒரு கிரந்தமே எழுதியிருக்கார். அந்த நாமாவானது எவ்வளவு விசேஷமாக கொடுக்கிறது, வளம் பஜனை பண்ணிட்டு இருக்காள். இந்த பஜனை நிஜமாக மனசுருகி பஜனை பண்ணினா போறோம், அப்படியே எல்லா பாபமும் போயிடும். அது பகவன் நாம கலவு சங்கீர்த்த கேசவம், கலவு நாமைவ 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 கேவலம். மனசுருகி பகவன் நாமாவை சொன்னேன்ன, யஜ்ய யாகங்கள் பண்ணினதான ஒரு பலமானது இங்கே ஏற்படுது. நாமஸ்மரணாதன்யோபாயம் நகி பத்யாமோ பவதரணே ராம ஹரே கிருஷ்ண ஹரே தவ நாம வதாமி சதாந்து ஹரே அப்படின்னு நாமஸ்மரணம் எல்லோரும் பண்ணணும். நம்ம மாத்திர குழந்தைகளுக்கும் பகவான் நாம முருகான்னு கூப்பிடுற அப்படி. இது போல பேரெல்லாம் ஏன் வச்சுக்கிறேன், ஏதோ ஒரு தாக்கல் எண்டிக்காத ஒரு நாள் ஒரு கொஞ்சரா மாதிரி அந்த பையனை கூப்பிட்டாலும் பகவான் பார்த்துக்கிறாரா, ஓஹோ இவர் கொஞ்சம்டே நான் பேசிட்டு இருக்காரு, என்னமா வேணும் சொல்லிட்டு இருக்கார், பேர் அந்த பையனுக்கு வச்சாலும் என் பேரை சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு. சாங்கேத்யம் பரிஹாசியா, வேற எந்த தாக்கலை சொன்னாலும் சரி அவருடைய பாபத்தை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சுட்டே வருவோம். எண்ணிக்கை ஒரு நாள் உருகி சொன்னாலும் அன்னைக்கு அவனுடைய எல்லா பாபத்தையும் தொடச்சு வருவோம் அப்படின்னு பாக்குறார். ஆனா நம்ம என்ன பண்றது தெரியுமோ, பேர் நன்னா வச்சாலும் அதை வேற பேரை மாத்தி வச்சுக்கிறோம். நாராயணான்னு பேர் வச்சா நானும்னு கூப்பிடுறோம், நாராயணான் நன்றாக இருக்கும்படி பகவான் நாமாவை சொல்லிட்டு சொல்றோமே அப்படி எல்லாம் வச்சுக்கணும், அதான் விசேஷம். அதே போல ஸ்மிருதி மாத்திரேன பாபானாம் க்ஷமணாத் விசோதனஹ அத்யுஷ்மான் அர்த்தித கும்போ விசுத்தாத்மா விசோதனஹ அனிருத்தஹா. பகவானுடைய பேர் பாருங்க, அனிருத்தஹான்னு பேர், பகவான் நாலு வியூகங்களாக நாலு டிவிஷன்ஸாக தன்னை மாற்றின்றார். வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன். வாசுதேவமாக கிருஷ்ண பரமாத்மா, சங்கர்ஷணன் ஆதிசேஷ அவதாரமாக பலராமன், பிரத்யும்னன்கிறது மன்மதன் அவருடைய பிள்ள, அந்த பிரத்யும்னனுடைய பிள்ள அனிருத்தன். இப்படின்னு நாலாக நாலு பாகமாக பிரிஞ்சிருக்க. இந்த நாலு பாகங்களை தான் அகார உக்கார மகார பிந்து அப்படின்னு ஓங்காரம்னு சொல்லும். ஓங்காரமானது அகாரமும் உகாரமும் மகாரமும் சேர்ந்து ஓங்காரம். ஆனால் இந்த ஒவ்வொன்றையும் தனித்தனியாக உபாசனம் பண்ணலாம். எப்புனரேதது ஏகமாத்திரேண பிரம்ம உபாதி ஓங்கார உபாத்திய அபித்யாயிதா அப்படின்னு ஒவ்வொரு மாத்திரத்தையும் ரெண்டு மாத்திரையும் எப்புனரேத திரிமாத்திரேண ஓமித்யேதேனைவ அட்சரேண பரம் புருடம் அபித்யாயிதா யதா பாதோதரா த்வதா நிர்முக்தா அப்படின்னு இப்படி தியானம் பண்ணுறவாளுக்கு இந்த பாம்பு இருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு. அது என்ன பண்ணும், அமாவாசை அன்னைக்கு தன்னுடைய ஒரு வாலை ஒரு கொக்கிலேயோ ஒரு முள்ளிலேயோ அதை மாட்டி வச்சுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வந்துடும். அப்போ என்ன ஆகும், அந்த சட்டையை உரிக்கும், மேல் சட்டையை அந்த உரிச்சுவிட்டு அது உள்ளே போயிடும். அந்த சமயத்தில் பார்க்கப்படாதும்பா, பார்த்தா தானே பாம்பு அது ரொம்ப குத்தி விடுமா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு. ஆனால் அந்த சட்டையை உரிச்சுவிட்டு அப்படியே வெளியில் போட்டுரும், வெளியில் போட்டதுமே அந்த சட்டையாவது வேறு எதுவும் உபயோகப்படாது. இது மேலே அந்த பாம்பு பக்கத்தில் வந்து பார்த்தோம்னாலும் அந்த சட்டை வேலை தானுங்கிற எண்ணம் இருக்காதான். அப்படி பாம்பு சட்டை உரிக்கிற மாதிரி மனுஷியாருடைய மனசில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களும் போகிவிடும் அப்படின்னு சொல்றது. அது மாதிரி அனிருத்தமாக நாலு பாகங்களாக அகாரத்தையும் புகாரத்தையும் மகாரத்தையும் தனித்தனியாக தியானம் பண்ணி அதற்கு பிற இதுக்கு மேலே மூணு வாசனை மூணு மாத்திராக்காரம் அப்படியே மூணு மாத்திரா காலையாக இருந்துட்டு அந்த மகாரமானது ஆகாசத்தில் மறைஞ்சு போகும்படி ஓம் 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 அப்படி இல்லை ஓம் அப்படின்னு மகாரமும் போகணும். அந்த அந்த உம்முங்கிறத காதல அடங்குற பரியந்தம் அதை சொல்லிக் கொண்டிருக்கணும். இப்படி நிதானமாக சொல்லிக் கொண்டிருக்கிறவாளுக்கு என்ன ஆகும்னா அந்த பிரம்மஸ்வரூபமானது அவளுக்கு தெரியுமா, பிரம்ம லோகத்துக்கு போவாளா. இப்படி சன்னியாசிகளுக்கு ஓங்கார உபாசனம் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அது, நினைச்ச மாத்திரத்தினால ஏற்படக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அது. அந்த நாலு வியூகங்களாக மாறியிருக்க அதனால அவருக்கு அனிருத்தன்னு பேர். சதுர்வியூகேஷு சதுர்த்தா வியூகா, நாலு வியூகங்கள் வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தா. இந்த நாலு வியூகங்களை பற்றி இனிமேல சில நாமாக்களை வரப்போறது. அந்த நான்காவது வியூகமாக அவர் இருக்கார் அனிருத்தா. இந்த அனிருத்தன்கிறத பிரத்யுமனுடைய பிள்ளையாக பாகவதத்தில் சொல்லியிருக்கு. பாகவதத்தில் பிரத்யுமனன் பகவானுடைய குழந்தையாகவும் பிரத்யுமனுடைய பிள்ளையானது அனிருத்தனாகவும் அவருடைய விவாகமும் உஷா பரிணயம் அப்படிங்கிற ஒரு பேரோட. உஷாங்கிறது என்ன புதுசாக இவர் பேர் வச்சுருக்கா, இப்போதான் மாடர்ன் நேம் அப்படிங்கிற பாகவதத்திலேயே இருக்குன்னு. வேதத்திலேயே உஷஸ்துன்னு பேர் இருக்கு, என்ன சொல்றது பாருங்க. அதில் உஷா சூக்தம்னே ஒரு சூக்தம் இருக்கு. அப்படி நம்ம ஏதோ ஒரு புதுசு புதுசு மாடர்ன் நினைச்சிருக்கோம், நீங்கள் எதை எதை மாடர்ன் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்த விட ரொம்ப பழசுன்னு நமக்கு தெரியாமல் ரொம்ப நாள் அதை விட்டத்தினால ஏதோ அப்படி சொல்லிட்டு இருக்கமே தவிர எல்லாமும் வேதத்தில் இருக்கு. அப்படி நான்காவது வியூக ரூபமாக அனிருத்தனாக இருக்கார். சதுர்வியூகேஷு சதுர்த்தோ வியூகா அனிருத்தா ந நிருத்தியதே சத்ருபிஹி கதாசிதபி இதிவா. இந்த அனிருத்தன் ஏன் சார் பேர் பகவானுக்கு, சத்ருக்கள்னால் யாராலும் தடுக்கப்படவில்லை. இவருக்கு சத்ரு யார் இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா சத்ருவானவருக்கு அவர் சரீரத்தில் பலத்தை இவர் தான் கொடுத்துட்டு இருக்கார். அப்ப அந்த பலத்தை வித்ரா பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அங்கே சத்ரு இங்கே இருக்கான். பகவான் கௌரவாளுக்கும் பாண்டவாளுக்கும் இதுதான் நடக்கிறது. கௌரவாளுக்கு எதிர்க்க அர்ஜுனன் சேரன் நிறுத்த சொன்னார், சேரன் நிறுத்தி விட்டார். அதுக்கு முன்னால் சும்மா இருக்காம தான் பீஷ்மாச்சாரியர் என்ன பண்ணினார், சங்கத்தை ஊதினார். பீஷ்மர் சங்கரை ஊதித்துமே அது என்ன ஆச்சுன்னு, அது பீஷ்மர் சங்கத்தை ஊதின காரணம் என்னன்னார், அவர் தான் இப்போ சேனாபதினு பட்டாபிஷேகம் பண்ணினாருங்கிறதுக்காக இல்லை. இந்த துரியோதனன் சும்மா இல்லாமல் நேராக துரோணாச்சாரியர்கிட்ட போனார். துரோணாச்சாரியிட்ட மட்டும் அங்க பாருங்க, நம்ம இவ்வளவு சைன்யம் தான் நினைச்சமே இவ்வளவு சைன்யம் வந்திருக்கு, 7 லட்சம் சைன்யம் பவுண்டவாளுக்கு முன்னால இருக்க அப்படின்னு நடிங்கன்னு போய் சொன்னான். சொன்னதுமே துரோணாச்சாரியர் ஒண்ணுமே பதிலே கொடுக்கல. இப்படி பதிலே கொடுக்கலன்னு ஜனங்களுக்கு என்ன ஆகும், ஓஹோ இவனுக்கு அவமானம் நடந்துடுது. முதல்ல இருந்து குருவனுடைய இடத்துக்கு தான் தன்னுடைய இடத்தை விட்டு போறதே தப்பு. ராஜாவா இருக்கிறவன் தன் இடத்தை விட்டு கிளம்பலாமோ, யாரா இருந்தாலும் வாங்கும்னு கூப்பிடணுமோ இல்லையோ? நடுங்கி விட்டு போனா ஐயால் இவன் சரியா இல்ல, அதுக்குள்ள துரோணாச்சாரியும் இந்த பதிலும் சொல்லல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சமயத்துல அவரை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக தான் தாத்தா சிம்மநாதம் பண்ணினார். சிம்மநாதம் பண்ணிவிட்டு சங்கத்தை ஊதினார். பீஷ்மாச்சாரிய சிம்மநாதம் பண்ணி சங்க சிம்மநாதம் நினத்தியோத்தை சங்கம பூரகத்தை சங்கத்தை போடினார். அதுக்கப்புறம் தாத்தா துரோணங்கும் கர்ணரும் எல்லாரையும் சங்கநாதம் பண்ணிவிட்டார் சார். அந்த சப்தமானது ரொம்ப துமுலமாயிடுது. இந்த பக்கம் என்ன பண்ணணும்னாரு, அவ சங்கத்தை ஊதினுமே இந்த பக்கம் இவாளோ சங்கநாதம் பண்ணணும். சங்கநாதம் பண்ணணும்னா இந்த பக்கம் யாருன்னாரு, இந்த பக்கம் பீமனை தான் எல்லாத்தையும் கமாண்டர் சீவை போறதான் போட்டு வச்சிருக்கேன்னு நினைச்சிருந்தார். எல்லாரும் அப்படிதான் தீர்மானம் பண்ணினேன். ஆனா கடைசியில என்னாச்சுனாரு, பகவான் அங்க வந்தார், வேண்டாம் வேண்டாம் திருஷ்ட தீமனர் போட்டு வைங்கன்னு. இல்ல திருஷ்ட தீமனர் போட்டு வைங்கிறட, அவர் என்ன அந்த அளவுக்கு பெரியவர் இல்லையே, பீமன் இருக்கும்போது அவன் நான் சொல்றேன் கேளுங்கன்னு திருஷ்ட தீமனர் போடுங்கிட்டார். இந்த பக்கத்துல என்னன்னா பகவான் சொன்னா அந்த வார்த்தைக்கு நோன்னு சொல்றவா யாரும் இல்லை, தர்மராஜா உட்பட. அது ஒரு காரியம் இருக்கு நான் சொல்றேன்ட்டார். அவர் திருஷ்டஜீமன் போட்டு வச்சார். திருஷ்டஜீமன் தானே சங்கத்தை ஊதணும், அந்த பக்கம் பீஷ்மன் கமாண்டர் சீஃப் ஊதினா இந்த பக்கம் இவர் தானே ஊதணும். பகவான் சொன்னார், வேண்டாம் வேண்டாம் நான் ஊதணும். பஞ்சதன்யம் ஹிருஷிகேதா தேவதத்தம் தனஞ்சயா பாஞ்சதன்யம், அந்த பாஞ்சதன்யம்னு சமுதிரத்திலிருந்து உண்டாகுதான பாஞ்சதன்யம்னு தனக்கிட்ட இருக்கா கூடுகிறதான ஒரு சங்கத்தை ஊதினார். இந்த சங்கத்தினால என்ன ஆச்சு தெரியுமா, சதப்தோபவது அப்படின்னு அவளுக்கு சொன்னார். இந்த இவாள் பண்ணியிருந்தான சப்தமானது என்ன கிருதயானது, எதிர்பட்சத்தில் இருக்கக்கூடியதான இதயங்களை எல்லாம் பொழந்ததும் சார் இப்படி பண்ற சங்கம் ஊதர காலத்திலேயே அவளுடைய புலன்கள்லாம் வேலை செய்யாம பண்ணிவிட்டார் பகவான். அதெல்லாம் ஸ்லோ ஆயிடுதுன்னு வேகமாக அம்பு போடணும், கையானது கொஞ்சம் நிதானமா வேலை செஞ்சதுன்னு அம்பு என்ன ஆகும்னு யுத்தத்தில் இப்படி ஆயிடுது. கடைசியில் என்ன, அதனால தான் பகவான் அர்ஜுனனுக்கு சொல்றார், நிமித்த மாத்திரம் பவசம் யசாஜின்னு, நீ வெறுமனை நீ அம்பு போடுற போல போடுன்னு நான் முன்னாலே கொண்டுட்டேன் வாழ, வெறுமனை நின்றுட்டு இருக்க அப்படிங்கிற. ஏன் பகவான் நம்பின வாழுக்கு அப்படி சகாயம் பண்ணுவார் பகவான். அது மாதிரி யுத்தத்துல யாரையும் அவரை ஜெயிக்க முடியாது, யார்கிட்டையும் தோல்வி அடையல. ஆகையால் நனிருத்தியதே சத்ருபிஹி கதாசித் அபி வா இதி நனிருத்தா, அதற்கு அப்ரதிரதா. அதனாலேயே இவருக்கு பிரதிபட்சமே இல்லை. பிரதிபட்சம்னு சொன்னா அகெயின்ஸ்டா இருக்கிறவா யாரும் இல்லை, இருக்க முடியாதுன்னு. இப்படி வரங்கள் சில பேருக்கு இருக்கு. வாலின்னு ஒரு மகாத்மா இருந்தார், சுக்ரீவனுடைய அண்ணா. அவனுக்கு ஒரு வள்ளி ஒரு வரம் இருக்கு. என்ன வரம் தெரியுமோ, யார் எதிர்க்க வந்து நிற்கிறாளோ அவளுடைய பலத்துல பாதி பலம் அவளுக்கு போயிடும், வாலிக்கு போயிடும். முதல்லயே வாலி ரொம்ப பலசாலி. யாராவது யுத்தத்துக்கு வரான்னு அவர் எதிர்க்க வந்ததுமே அந்த எதிர்பார்த்தையில இருக்கிற பாதி பலம் இங்க வந்துடுதுன்னா அப்ப யாருக்கு சார் ஜாஸ்தியா இருக்கும், பலம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாலும் இவன் அடிச்சா அவன் போயிடுவான். இப்படியே அவன் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு இருக்கான். ஆனா அந்த வாலிக்கும் கடைசியில் என்ன சுக்ரீவனை அடிக்க முடியல. ஏன் தெரியுமோனா, சுக்ரீவன் ஒரு ருஷியமூக்கம்னு ஒரு மலையில வந்து ஒளிஞ்சுட்டு இருக்கான். வேறல எங்க இருந்தாலும் பரவாயில்ல அடிஞ்சு விடுவான், அந்த ருஷியமூக்க மலைக்குள்ள வர முடியாது. ஒரு நாளைக்கு என்ன, துந்துமின்னு ஒரு அரக்கன், அவன் அரக்கனை அடித்தான், அவனுடைய ரத்தம் போய் அந்த ருஷியமூக்க மலையில போய் சிந்தித்து அந்த அங்கே தபஸ் பண்ணிட்டே ஒரு மகாத்மா இருந்தார். அவர் சொன்னார், இப்படியெல்லாம் இதை யார் இன்ஸ்ட பண்ணினானோ இப்படி பண்ணினானோ அவன் இந்த மலைக்குள்ள எங்க வந்தாலும் அவன் தலை வெடிச்சு போயிடுந்தார். எதிர்க்க வந்தா தானே அவர் பலம் இங்க வரும், அந்த மலைக்குள்ள வந்தானே இவன் தலை வடிச்சு போயிடும். விவகாரம் என்னடா, அதுக்காக என்ன பண்ணினார், அந்த ருஷியமூக்க மலை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டே வந்தான். இது பக்கத்திலேயே இருக்க சுதிரேவனுக்கு தெரியாதோ. சோ என்னன்னா, நம்ம காப்பாத்தின்னு சௌக்கியமா இருக்கணும்னா இந்த மலையை விட்டு நகரப்படாது. அந்த ருட்டிமுக மலையில ஒண்ணு கொண்டு ஒரு கனெக்ஷன் பாருங்க. அது மாதிரி அவனுக்கு வர என்னடா, யார் எதிர்க்க வந்தாலும் எதிர்க்க வந்த வாட்டிய பலத்துல பாதி பலம் வந்துருமா. அதே போல எங்க பகவான் இவருக்கு என்னன்னா, யாரு சத்ருன்னு நினைக்கிறான பகவானோ அந்த பகவான, அந்த பகவான் என்ன பண்ணுவான், வெறும்னா தானே இங்க இருக்கிற இடத்துல இருந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவார். அப்புறம் விவகாரம் என்னடா, கண்ணு தெரியாத காது தெரியும், காது வேலை செய்யாது, மூக்கு வேலை செய்யாது, உடம்புல பலம் எல்லாம் போயிடும். ஒரு நாளைக்கு சாப்பிடாம போனா எழுந்து நின்றா காலெல்லாம் ஆடுறது சார். உழுக்க இருக்கிற பலமும் பாதி பலத்தை எடுத்து விட்டாருன்னா இவன் என்ன ஆக முடியும் உழுக்க முழுக்க. அதனால்தான் அவருக்கு என்ன பேரு, அனிருத்தா அப்ரதிரதா பிரதிரதா பிரதிபட்சா வித்யதே இது அப்ரதிரதா. இவருக்கு அப்போனன்ட் பார்ட்டியே கிடையாது. அப்புறம் பிரத்யும்னோ அமித விக்ரமஹா, இன்னொன்னு பிரத்யும்னஹா. முன்னால நாலு வியூகம்னு சொன்னேன், நாலு வியூகம்ல வாசுதேவ சங்கர்ஷனா ரெண்டு சொல்லியாச்சு. பிரத்யும்னஹாங்கிறது மூணாவது வியூகம். அந்த மூணாவது வியூகமாக பகவான் இருக்கார். பிரகிருஷ்டம் தியும்னம் திரவிடம் அஸ்ய இதிவா பிரத்யும்னஹா. இந்த தியும்னம்ங்கிற ஒரு பதத்துக்கு தனம்னு அர்த்தம், திரவிடம் ஐஸ்வர்யம், பிரகிருஷ்டமாக உள்ளவர். இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததான அளவுக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால இவருக்கு பிரத்யும்னன் பேரு. இந்த பிரத்யும்னன் மன்மதன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இடத்துல அமிதமான ஒரு ஐஸ்வர்யம். அந்த பிரத்யும்னனான பகவானுக்கு பையனாக பிறந்த, ருக்மிணி மாதாவுக்கு ஒரே பையன். அந்த ருக்மிணி மாதாவுக்கு பிறந்ததான பையன் பிரத்யும்னன். பார்வதி பரமேஸ்வராளுக்கு மன்மதனை எரித்த பிறகு அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால மறுபடியும் அவனை காம சஞ்சீவன் ஔஷதி, மறுபடியும் உயிரோட வரும்படி பண்றேன்னு அம்பாள் அனுகிரகம் பண்ணினாள் அல்லவா. அந்த பிரத்யும்னனை, அந்த மன்மதனை மறுபடியும் கிருஷ்ண பகவானுக்கு மன்மதனாக பிறக்கும்படி பண்ணினான். அதான் பிரத்யும்னன் கட்டரித்திரம். அந்த பிரத்யும்னனுக்கானே அந்த வியூகமா இருக்கார். இல்ல சதுர் வியூகாத்மாவா, நான்காவது வியூகம் பிரத்யும்னன். நாலு வியூகங்கள்ல ஒரு வியூகமாக தான் இருக்கட்டும். எப்படி அனிருத்தா அப்ரதிரதா பிரத்யும்னோ அமித விக்ரமஹா, இவ்வளவு நேரம் சொன்னேன் பார்த்தீங்களா. அப்படி அமித விக்ரஹா, அமிதஹா அதுலிதஹா விக்ரமஹா, இவருக்கு இவ்வளவுதான் எனக்கூடியதான வீரியம் என்று இல்லை, அமிதமான வீரியம் உள்ளவர், கட்டுக்கு அடங்காததான வீரியம் உள்ளவர், யாராலையும் ஜெயிக்கப்படாதவர். அப்படி அமித அமிதஹா அதுலிதஹா விக்ரமஹா அஸ்யா இது அமித விக்ரமஹா. அஹிம்சித விக்ரமோ வா, இவரை யாராலையும் ஜெயிக்க முடியாது, இவரை ஹிம்சை பண்ண முடியாத அளவுக்கு அமித விக்ரமஹா. இப்படி அர்த்தஷ்மான் அர்த்தித கும்பா விசுத்தாத்மா விசோதனஹா அனிருத்தோ அப்ரதிரதா பிரத்யும்னோ அமித விக்ரமஹா. அதற்கு பிறகு காலனே வினியா வீர சௌரி சூரஜனேஸ்வர திரிலோகாத்மா திரிலோகேஷ கேசவ கேசிகா ஹரிஹி அப்படின்னு கேசவஹாங்கிற ஒரு நாமம், அச்சுதாயுமஹா அனந்தாயுமஹா கேசவாயுமஹாங்கிற பார்த்தீங்களா. இந்த கேசவ நாமமானது இங்கு வருது, ரொம்ப உயர்ந்ததான ஒரு நாம. அந்த நாமாவை அடுத்த சனி கே